إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடரான தலைப்பின் 9வது தொடர் வகுப்பிலே இன்று நாம் கலந்திருக்கின்றோம். ஆரம்பத்திலே இந்த குடும்ப வாழ்க்கையின் அடித்தளமான திருமணம் என்ற விடயம் ஏன் அவசியப்படுகிறது என்று ஆரம்பித்து அதனோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே கடந்த ஒரு சில பாடங்களின் வழியாக திருமணத்திற்கு ஒரு ஆண் வைத்திருக்க வேண்டிய வசதி என்ன என்ற விடயங்கள் சம்பந்தமாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே முதன்மையான விடயமாக யாரை அவர் திருமணம் செய்கிறாரோ அந்த பெண்ணுக்கு அவர் மஹர் என்று சொல்லப்படக்கூடிய நன்கொடையை அவர் வழங்க வேண்டும் என்ற அம்சத்தை சென்ற பாடத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். அதேபோன்று திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஆண் வைத்திருக்க வேண்டிய அந்த வசதி வாய்ப்புகளிலே இன்னும் சில விடயங்கள் அல் குர்ஆன் சுன்னா ஒளியிலே காண கிடைக்கின்றது. இருந்தாலும் இந்த மஹர் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்ட அளவு ஏனைய விடயங்கள் வலியுறுத்தப்படவில்லை என்ற ஒரு தகவலை இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களது காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் 5087வது இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இது குறிப்பாக மஹர் பற்றிய விடயங்களை பேசினாலும் இன்னும் பல்வேறு விடயங்கள் இந்த சம்பவத்திலே உள்ளடங்கி காணப்படுகின்றன. அந்த சம்பவம் என்னவென்றால், ஸஹல் இப்னு ஸஅத் அஸ்ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஜாஅத் இம்ரஹத்துன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அதே போன்று சஹாபாக்கள் அந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள். இப்போது அந்த சபையை நோக்கி ஒரு பெண்மணி வருகின்றார். ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் ஜித்து அஹபு லக நஃப்ஸி. வந்த பெண்மணி ஒரு நோக்கத்திலே அந்த இடத்திற்கு வருகின்றாள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுவின் தூதரே, என்னை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருவதற்கு வந்திருக்கின்றேன். அதாவது நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள், எனக்கு நீங்கள் எதையும் மகராக தர வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் அதனுடைய கருத்து. இந்த ஒரு நோக்கத்திலே நான் வந்திருக்கின்றேன் என்று வந்த அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவிக்கின்றார்கள். فَنَظَرَ إِلَيْهَا رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ فَصَعَّدَ النَّظَرَ فِيهَا وَصَوَّبَهُ. உடனே சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அந்த பெண்ணை தலையை உயர்த்தி பார்க்கின்றார்கள். தனது தலையை உயர்த்தி அந்த பெண்ணை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்தி விடுகின்றார்கள். ثُمَّ تَأَتَأَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ رَأْسَهُ. பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொள்கிறார்கள். فَلَمَّا رَأَتِ الْمَرْأَةُ أَنَّهُ لَمْ يَقْلِ فِيهَا شَيْئًا ஜலசத். உடனே இந்த பெண்மணி பார்க்கின்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னை நான் அன்பளிப்பாக வழங்குவதற்கு விரும்பி வந்தேன், ஆனால் அவர்கள் என்னை பார்த்துவிட்டு அவர்களது பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார்கள். என்னுடைய விஷயத்திலே அவர்கள் நாட்டம் கொள்ளவில்லை, என்னை அவர்கள் அவ்வளவாக விரும்பவில்லை என்பதனை புரிந்து கொண்டு அவர்களும் அந்த சபையிலே உட்கார்ந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த சம்பவம் தொடர்ச்சியாக வருகிறது. இதுவரைக்கும் நாம் அவதானித்த இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாம் மேலதிக ஒரு தெளிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. சென்ற பாடத்திலே நாம் அவதானித்த அந்த விடயம், ஒரு முஸ்லிமான ஆணை பொறுத்தவரைக்கும் ஒரு முஸ்லிமான பெண்ணை மணந்து கொள்வதற்கு மஹர் என்ற ஒன்றை வழங்கியே ஆக வேண்டும். அப்படி வழங்காமல் ஒரு நாளும் ஒரு அந்நிய பெண் ஹலாலாக மாட்டாள். இதனை நாம் திட்டவட்டமாக புரிந்து கொண்டோம். ஆனால் வந்த இந்த பெண்மணி தனக்கு மகரே தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டோடு வருகின்றார். இது சம்பந்தமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்சாப் என்ற அத்தியாயத்தின் 50வது வசனத்திலே கூறுகிறார். அந்த வசனத்திலே ஆரம்பம் தொடக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த எந்த பெண்களை மணந்து கொள்ள முடியும் என்ற விடயங்களை விவரிக்கக்கூடிய அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிற போது, வம்ரஅதன் முஃமினதன் இன் வஹபத் நஃப்ஸஹா லின்நபி இன் அராதன் நபியு அன் யஸ்தன்கிஹஹா. ஒரு விசுவாசியான பெண்மணி நபி அவர்களுக்கு தன்னை அன்பளிப்பாக கொடுப்பதற்கு விரும்பினால், அவளை மணந்து கொள்வதற்கு நபிக்கும் நாட்டம் இருக்குமாக இருந்தால், அவளை முடித்து கொள்வதும் தவறு கிடையாது. ஹாலிசதன் லக மின் தூனில் முஃமினீன். ஒரு விடயத்தை அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றான். ஒரு பெண்ணை மஹர் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடிய இந்த ஒரு விடயம், இது நபியாகிய உங்களுக்கு மட்டுமே அளிக்கப்படக்கூடிய சலுகையாகும். இந்த சலுகையை பொறுத்தவரைக்கும் ஏனைய விசுவாசம் கொண்ட ஆண்களுக்கு இது கிடையாது. قد علمنا ما فرضنا عليهم في ازواجهم وما ملكت ايمانهم. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஏனைய விசுவாசிகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு சுதந்திரமான பெண்ணை மணந்து கொள்வதாக இருந்தால், ஒரு அடிமை பெண் விஷயத்திலும் அவர்கள் மீது நாம் கடமையாக்கி இருப்பவற்றை நாம் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே எந்த ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் மஹர் இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஒருவேளை அந்த பெண்ணே வந்து எனக்கு மஹர் தேவையில்லை, என்னை முடித்துக் கொள்ளுங்கள் என்றாலும் கூட அதற்கு அனுமதியே கிடையாது. இந்த அனுமதியை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விசேடமாக வழங்கிய ஒரு சலுகை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்படி ஒரு சஹாபிய பெண்மணி வந்து தனது விருப்பத்தை தெரிவிக்கிற போது, அப்படியானவர்களை மணந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்த போதிலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த அந்த பெண்ணை விருப்பம் கொள்ளவில்லை. அந்த பெண்ணும் அந்த சபையிலே உட்கார்ந்து கொள்கிறார். அந்த சம்பவம் தொடர்கிறது. ஃபகாம ரஜுலுன் மின் அஸ்ஹாபிஹி, உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிலே நாட்டம் கொள்ளவில்லை என்றவுடன் அங்கிருந்த சஹாபாக்களில் ஒருவர், அதுவும் ஒரு ஏழை சஹாபி, அந்த இடத்திலே எழுகின்றார். ஃபகால் யா ரசூலல்லாஹ் இல்லம் யகுல்லக பிஹா ஹாஜதுன் ஃபஸவ்விஜ்னிஹா. அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு இந்த பெண்ணிலே தேவை இல்லை என்றால் அவளை எனக்கு மனமுடித்து தாருங்கள் என்று அந்த சஹாபி அந்த இடத்திலே வேண்டுகிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஃபகால் வஹல் இந்தக மின் ஷை, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஒருவர் விரும்பியவுடன் அவரிலே இருக்க வேண்டிய அந்த தகுதி என்ன என்பதனை இந்த ஹதீஸிலே மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நபி அவர்கள் அந்த சஹாபியிடம் கேட்ட முதலாவது கேள்வி, வஹல் இந்தக மின் ஷை, அவளுக்கு மகராக கொடுப்பதற்கு உன்னிடம் ஏதேனும் இருக்கிறதா, இதுதான் கேள்வி. உடனே அந்த சஹாபி பதில் உரைக்கிறார்கள், கால் லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக மஹராக வழங்குவதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது என்று அந்த சஹாபி பதில் உரைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தோடு அந்த விஷயத்தை முடித்து விடாமல் சொல்கிறார்கள், இது ஹப் இலா அஹ்லிக ஃபன்லுர் ஹல் தஜிது ஷைஅன், நீ உனது குடும்பத்தை நோக்கி செல், உனது குடும்பத்தாரிடம் சென்று ஏதேனும் இருக்கிறதா, இவளுக்கு மகராக வழங்கி இவளை மணந்து கொள்வதற்கு ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்து விட்டு வா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். ஃபதஹப சும்ம ரஜஅ, அந்த மனிதர் அந்த சபையிலிருந்து எழுந்து செல்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வருகிறார். ஃபகால் லா வல்லாஹ் மா வஜத்து ஷைஅன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒன்றுமே கிடையாது, எந்த ஒன்றையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி பதிலுரைக்கிறார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிட்டு இருக்கவில்லை. என்ன செய்கிறார்கள் என்றால், உன்னுர் வலவு ஹாத்தமன் மின் ஹதீத், நீ போய் இன்னும் கொஞ்சம் பார், ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்குமாக இருந்தாலும் பரவாயில்லை, சென்று பார்த்து விட்டு வா என்று அவரை மீண்டும் அனுப்பி வைக்கிறார்கள். فذهب ثم رجع فقال لا والله يا رسول الله ولا خاتما من حديد. அவர் நபி அவர்களுடைய பேச்சை கேட்டு திரும்பவும் செல்கிறார், தேடி பார்க்கிறார், ஒரு இரும்பு மோதிரம் கூட அவரிடம் கிடையாது. எனவே இந்த சஹாபியுடைய அந்த ஏழ்மையின் நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இரும்பு மோதிரம் ஒன்றை கூட நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அது கூட என்னிடம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபி பதிலளிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவிக்கிறார். வலாக்கின் ஹாதா இசாரி, இதோ என்னுடைய கீழாடை இருக்கிறது, நாம் சாரம் என்று சொல்லுவோம், கீழாடை இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை அவர் அந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். இதனை அறிவிக்கக்கூடிய சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்கு மேலாடை கூட கிடையாது. எனவேதான் அவரிடம் இருந்த அந்த கீழாடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுட்டி காண்பிக்கிறார். அது ஒன்றுதான் அவரது உடம்பிலே இருக்கிறது. எனவே அவரது நிலையை நாம் அழகாக புரிந்து கொள்ள முடியும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மா தஸ்னஉ பிஸாரிக, உனது கீழாடையை வைத்து என்ன செய்ய போகிறாய், இதை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய், இன் லபிஸ்தஹு லம் யகுன் அலைஹா மின்ஹு ஷைஉன், நீ அதனை உடுத்தி கொண்டால் அந்த பெண்ணுக்கு ஒன்றும் கிடையாது, இதை நீ மகராக வழங்குவதாக இருந்தால், நீ இதை உடுத்தி கொள்கிறாய் என்றால் இந்த மகரால் அந்த பெண்ணுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வஇன் லபிஸத்ஹு லம் யகுன் அலைக ஷைஉன், இதை அந்த பெண் எடுத்து உடுத்தி கொண்டால், அவள் அதை அணிந்து கொண்டால் உன்மீது எதுவும் இருக்காது. எனவே இதை எப்படி மகராக கொடுப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். எனவே இந்த கேள்வியிலிருந்து மகராக வழங்கப்படக்கூடிய விடயம் பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய ஒரு விடயமாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்விதம் தான் கேள்வி கேட்கிறார்கள் என்பதனை நாம் அவதானிக்கின்றோம். இறுதியிலே அவருக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒன்றையும் வழங்கி அந்த பெண்ணை மணந்து கொள்வதற்குரிய சக்தி கிடையாது. ஃபஜலசர்ரஜுல், அந்த மனிதர் அந்த சபையிலே உட்கார்ந்து விடுகிறார். இதற்கு மேல் எந்த வழியும் கிடையாது. அவர் அந்த இடத்திலே உட்கார்ந்து கொள்கிறார். ஹத்தா இதா தால மஜ்லிஸுஹு, நீண்ட நேரம் அந்த சபையிலே பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவரும் அந்த சபையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். قام فرآه رسول الله صلى الله عليه وسلم, நீண்ட நேரம் அந்த சபையிலே இருந்த இந்த சஹாபி பிறகு எழும்பி புறப்பட்டு செல்வோம் என்று எழும்புகிறார். இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்து விட்டு ஃபஅமர பிஹி ஃபதுஇய, திரும்பி செல்லக்கூடிய அந்த மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பி அவரை அழைத்து வருமாறு சொல்கிறார். உடனே இந்த சஹாபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி வருகிறார். அப்போது ஃபலம்மா ஜா கால மாதா மஅக மினல் குர்ஆன், அந்த மனிதர் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார். சஹாபாக்கள் எல்லாம் அந்த சபையிலே இருக்கின்றார்கள். சம்பந்தப்பட்ட அந்த பெண்மணி கூட இருக்கின்றார். கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனிலே ஏதேனும் உன்னிடம் இருக்கிறதா, ஏதேனும் சூராக்களை நீ மனனமிட்டாவது வைத்திருக்கின்றாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழை சஹாபியிடம் கேட்கின்றார்கள். கால மஇ சூரத்து கதா வ சூரத்து கதா அத்ததஹா. உடனே இந்த சஹாபி என்ன செய்கிறார்கள் என்றால், ஆம் யா ரசூலல்லா, என்னிடம் இந்த சூரா இருக்கிறது, இந்த சூரா மரணமாக இருக்கிறது என்று அவரிடம் இருந்த மனப்பாடமாக இருந்த சூராக்களை அவர் எண்ணி அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கேட்கிறார்கள், நீ மனப்பாடமாக உனது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த அல் குர்ஆனின் அத்தியாயங்களை அவளுக்கு நீ ஓதி கொடுக்க முடியுமா, அவளுக்கு நீ அதை சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். உடனே இந்த சஹாபிக்கு அது நன்கு ஒரு மனப்பாடமான சூராக்களாக இருக்கிறது. அவர் தெளிவாக சொல்கிறார், நஅம் ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு அனைத்தும் மனப்பாடமாக இருக்கிறது, அவற்றை நான் அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். கால இத்ஹப் ஃபக்கத் மல்லக்துகஹா பிமா மஅக மினல் குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சரி அப்படி என்றால் நீ செல்லு, உன்னிடம் குர்ஆனிலே எந்த எந்த சூராக்கள் காணப்படுகிறதோ அதனை மகராக வைத்து உனக்கு இந்த பெண்ணை நான் ஆகுமாக்கி தருகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸின் வழியாக இந்த மஹருடைய அவசியத்தை மிக அழகாக நாம் உணர முடியும். ஒரு ஏழை சஹாபியாக இருந்த போதும் கூட, சரி என்ன செய்ய என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எந்த ஒரு வழிகளையும் ஆரம்பத்திலிருந்து செய்து கொடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு இரும்பு மோதிரமாவது காண கிடைக்குமா என்று பார்த்தால் அந்த சஹாபியுடைய நிலைமை அதைவிட மோசமாக இருக்கிறது. இறுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரிடம் மனப்பாடமாக இருந்த அல் குர்ஆனின் வசனங்களை அவளுக்கு ஓதி கொடுக்குமாறு, அவளுக்கு கற்றுக் கொடுக்குமாறு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு பெண் விரும்பினால் அவளதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இடத்திலே முக்கியமான ஒரு விடயம். ஒரு பெண் விரும்பினால் ஒரு மனிதருக்கு பொருளாதார ரீதியாக அவளுக்கு மகர் கொடுப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டால் அல் குர்ஆனின் வசனங்களை மகராக வைத்து திருமணம் செய்ய முடியும். அந்த அல் குர்ஆனின் வசனங்கள் சூராக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இவர் அதனை மனப்பாடமாக ஆக்கி வைத்திருக்க வேண்டும். இவர் எப்படி மகர் கொடுப்பது என்றால், நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், மகர் கொடுக்கப்படக்கூடிய விடயம் அது பயன் தரக்கூடிய விடயமாக இருக்க வேண்டும். இவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த தனது மனைவிக்கு அந்த சூராக்களை அவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர் ஓதி கொடுக்க வேண்டும், அவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவள் அதனை மன்னமிடக்கூடிய அளவுக்கு இவர் அந்த விஷயத்திலே துணை புரிய வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே அது ஒரு மனிதனுக்கு பயன் தரக்கூடிய விடயம். அதே நேரம் அமல்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மனிதனுக்கு மறுமையிலே பயன் தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. நாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்றால், ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் செய்த அமல்களுக்கு ஏற்ப மறுமையிலே ஒரு அந்தஸ்தை அடைவார்கள். சுவனத்திலே 100 அந்தஸ்துகள் காணப்படுகிறது. ஒவ்வொரு மனிதர்களும் தான் செய்த அமல்கள், தான் செய்த தியாகங்கள், தான் செய்த அர்ப்பணிப்புகள், இந்த விடயங்களை வைத்து அல்லாஹ் அவரவருக்கு ஏற்ற ஒரு அந்தஸ்தை வழங்குவார். இதையெல்லாம் வழங்கிவிட்டு இறுதியிலே ஒரு அறிவிப்பாளர் வருவார், வந்து சொல்லுவார், யார் யார் அல் குர்ஆனை தன்னிடம் வைத்திருக்கின்றாரோ, அதாவது மனப்பாடமாக ஆக்கி வைத்திருக்கின்றாரோ, அவர் அதை ஓதட்டும், அவர் அதை ஓதட்டும், அவர் ஓத ஓத அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டு செல்லும். எந்த இடத்திலே அல் குர்ஆனிய வசனங்கள், அவர் பாடமாக்கி வைத்திருந்த அந்த வசனங்கள் முடிவு பெறுகிறதோ அந்த நேரத்திலே அவர் ஒரு அந்தஸ்திலே இருப்பார். அதுதான் அவருடைய இருப்பிடமாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த மஹர் என்ற விடயத்திலே ஒரு ஆண் அல் குர்ஆனிய வசனங்களை அவர் பாடமாக்கி வைத்திருக்கிற போது அவரும் நாளை மறுமையிலே பிரயோஜனம் அடைய முடியும். அதே போன்று தனது மனைவிக்கு அதனை சொல்லிக் கொடுக்கிற போது, அதனை மனனமாக ஆக்கி கொடுக்கிற போது, இதை வைத்து அந்த பெண்மணி நாளை மறுமையிலே அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்கு இது உதவுகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வழியையும் காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதனை இந்த ஹதீஸிலிருந்து நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது வல்லாமல் இன்னும் வேறு சில மஹர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவ்வப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த அந்த சம்பவங்களை நாம் இந்த தொடரிலே பார்த்து வருகிற போது அதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதிலே பல்வேறு விடயங்கள் பொதிந்து காணப்படுகிறது, பல்வேறு அம்சங்கள் காணப்படுகிறது. இதுவரைக்கும் நாம் மகருடைய அவசியத்தை மிக தெளிவாக இந்த இடத்திலே உணர்ந்திருக்கின்றோம். அதே போன்று ஒரு பெண் விரும்பினால் அல்குர்ஆனின் சூராக்களை கூட மகராக பெற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற விடயங்களை விளங்கியிருக்கின்றோம். அதே நேரம் இந்த சம்பவத்தை சரியாக நமது சிந்தனையிலே நிறுத்திக் கொள்வோமாக இருந்தால் பின்னால் வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய பல்வேறு விடயங்கள் இந்த சம்பவத்தோடு தொடர்புபடும். எனவே இந்த விடயத்தை சரியாக எமது சிந்தனையிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் நிறுத்திக் கொள்கிற போது நாம் தொடர்ந்து கற்று வரக்கூடிய விடயங்களுக்கு அது பெரிய ஒரு உதவியாக எமக்கு அமையும். எனவே எந்த விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோமோ அவற்றை எமது சிந்தனையிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மார்க்க வகுப்பிலே தொடர்ந்து கலந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள்வாளிப்பானாக என வேண்டி இந்த பாட வகுப்பை நிறைவு செய்கின்றேன். அக்கூலு கவுலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.